தம் ஜிகாம்சும் அபிப்ரேத்ய விஹாய நிருபலாஞ்சனம் தத் பாதமூலம் சிரசா சமகாத் பய விஹ்வலஹ. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர், அக்லவ்லோக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர். அரசர் தன்னை கொல்லப்போகிறார் என்பதை புரிந்து கொண்ட கலிபுருஷன் உடனே அரச உடையை களைந்து அச்சத்துடன் சிரம் தாழ்த்தி அவரிடம் முழுமையாக சரணடைந்தான். பொருளுரை. ராஜரீகமான உடை ஓர் அரசருக்கு அல்லது சத்திரியருக்கு ஏற்ற உடையாகும். ஆனால் தாழ்ந்த வகுப்பைச் சேர்ந்த ஒருவன் செயற்கையான முறையில் ஓர் அரசனைப் போல உடையணிந்து உடையணிந்து கொள்வானாயின் பரீட்சித் மகாராஜனை போன்றதொரு தகுதியுள்ள சத்திரியரின் அறை கூவலால் அவனது உண்மையான சொரூபம் வெளிப்பட்டு விடும். உண்மையான சத்திரியர் ஒருவர் ஒருபோதும் சரணடைய மாட்டார். எதிரியின் சவாலை ஏற்று அவருடன் போரிட்டு வீர மரணத்தையோ அல்லது வெற்றியையோ தழுவார். சரணாகத்தை அறிந்திராதவனே உண்மையான சத்திரியனாவான். கலியுகத்தில் தலைமை நிர்வாகிகளைப் போல அல்லது அரசர்களைப் போல நடிக்கும் வேஷதாரிகள் பலர் உள்ளனர். ஆனால் ஓர் உண்மையான சத்திரியரால் எதிர்க்கப்படும் போது அவருடைய சுரூபம் வெளிப்பட்டு விடுகிறது. ஆகவே ஓர் அரசனைப் போல வேடம் தரித்திருந்த கலிபுருஷன் பரீட்சித் மகாராஜனுடன் போரிடும் திறமை தனக்கு இல்லாததைக் கண்டு உடனே தன் வேடத்தை களைந்து அரசருக்கு கீழ்ப்படிந்தவனைப் போல அவர் முன் சிரம் தாழ்த்தினான். தம் ஜிகாம்சும் அபிப்ரேத்ய விஹாய நுபலாஞ்சனம் தத்பாத மூலம் சிரசா சமகாத் பயவிஹ்வலஹ. அரசர் தன்னை கொல்லப்போகிறார் என்பதை புரிந்து கொண்ட கலிபுருஷன் உடனே அரச உடையை களைந்து அச்சத்துடன் சிரம் தாழ்த்தி அவரிடம் முழுமையாக சரணடைந்தான். பூமித்தாய் தர்மதேவன் ரெண்டு பேரும் பசுவின் வடிவத்திலையும் ஒரு காளையின் வடிவத்திலையும் இருந்தாங்க. அவங்களுடைய துன்பத்தை பார்த்து மன்னர் பரீட்சித் கேள்விகளை கேட்க அவரை பார்த்து மன்னர் பரீட்சித் கேள்வி கேட்டார். அவங்கள பார்த்து கேட்ட கேள்விக்கு காளை கொடுத்த பதிலை வச்சு இந்த காளையும் பூமி இந்த காளையும் பசுவும் சாதாரண நபர்கள் கிடையாதுங்கிறத மன்னர் புரிஞ்சின்றார். உடனே கலிபுருஷனுடைய நிலையையும் புரிஞ்சின்றார். பக்கத்தில் இருக்கிறவனை பற்றியும் உடனே வாழை எடுத்தார். அவர் வாழை எடுத்தறியும் கலிபுருஷன் புரிஞ்சுக்கிட்டான் இவர் என்னை கொல்ல போகிறார் அப்படின்னு. கலிபுருஷன் அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா ஒரு ராஜா மாதிரி உடை உடுத்தின் இருந்தான். ஆனால் கலிபுருஷன் ஒரு சூத்ரனை போன்றவன். முன்னாடி பார்த்தோம் கலிபுருஷன் ஒரு சூத்ரனுடைய உடலை கொண்டிருக்கான். ஆனால் அவன் வந்து ஒரு ராஜாவா உடை உடுத்தி இருக்கான். அதை தான் பரீட்சித் மகாராஜ் வரும்போது பார்க்குறாரு. என்னது இது ஒரு சூத்ரன் ராஜா மாதிரி உடை உடுத்தி இருக்கானே, அதைத்தான் முதல்ல பரீட்சித் மகாராஜ் பார்த்தார். உண்மையில் அவன் ஒரு சூத்ரன் கலிபுருஷன், ஆனால் ராஜா மாதிரி உடை உடுத்தின்னு இருந்தான். இவர் வாழை எடுக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே சரணடைஞ்சிட்றான். உடனே தன்னோட ராஜ உடையெல்லாம் திறந்துட்டு கிரீடம் எல்லாத்தையும் என்னெல்லாம் இருந்தோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உடனே அவர் காலை பிடிச்சிட்டான். தத்பாத மூலம் சிரஷா, அவரது பாதங்களில் தன்னுடைய சிரசை வைக்கிறான். சிரம் அப்படின்னா தலை. நம் தமிழில் கூட சில இடங்களில் உபயோகப்படுத்துவோம். பஸ்லெலாம் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருப்போம் கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள், கையை தலையெல்லாம் வெளியில் நீட்டாதாங்கிறது. சிரம் அப்படின்னா தலை. தத்பாத மூலம் சிரசா, அவருடைய பாதத்தில் பரீட்சித் மகாராஜோட காலில் வந்து இவன் சரணடைகிறான். ஒரு சூத்ரன் எந்த ஒரு சவாலையும் ஏற்கிறதுக்கான தகுதி இல்லாதவன். சூத்ரன் கிட்ட யாராவது ஒரு சவால் விட்டாங்க அப்படின்னா உடனே அவன் சரணடைஞ்சிருவான். அதுதான் சூத்ரனுடைய தன்மை. சூத்ரன் எதுக்கும் வந்து சவாலை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் கிடையாது. அவனுக்கு தெரியும் நான் வந்து மற்றவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய சொரூபம். அதனால் அவனுடைய சொரூபத்துக்கு விரோதமாக அவனால் நடக்க முடியாது. வெளியில் வேணால் நிறைய பேசலாம், ஏதோ நடிக்கலாம், ஆனால் உண்மையாக சவால்னு வரும்போது பணிஞ்சிருவான். அதுதான் ஒரு சூத்ரனுடைய தன்மை. ஸ்ரீல பிரபுபாத் எழுதுகிறார், ஒரு உண்மையான சத்திரியன் இன்னொருத்தன் வந்து சவால் விட்டான் அப்படின்னா அவன் கூட போராடத்தான் போவானோ ஒழிய அவன் கூட சரணடைய மாட்டான். எக்காரணம் கொண்டும் எக்காரணம் கொண்டும் ஒரு உண்மையான சத்திரியன் யாராவது ஒருத்தன் தன்னத்தை சவால் விடுறானா அவன்கிட்ட சரி சரி பரவாயில்ல ஐயோ சாமின்னு சொல்லிட்டு கும்பிடு போட்டு அவன் காலில் விழுந்துட மாட்டான். அது எந்த சத்திரியனும் பண்ண மாட்டான். அப்படி யாராவது ஒரு சத்திரியன் பண்ணா அப்படின்னா அது சத்திரிய குலத்துக்கே அவனுடைய வம்சத்துக்கே வந்து ஒரு இழிவாக கருதப்படுது. நம்ம சாஸ்திரங்களில் ஒரு சில இடங்களில் அது மாதிரி ஒரு சிலர் பணிஞ்சதை நம்ம பார்க்கணும். அது மாதிரி யார் பணிஞ்சாங்களோ அது வந்து ரொம்ப கேவலமானதாக கருதப்பட்டது. யாருமே சரணடைகிறதுக்கு முன்வர மாட்டாங்க. சத்திரிய தர்மத்துக்கு விரோதமானது சரணடைகிறது அப்படிங்கிறது. அதனால தான் நம்ம பார்த்தோம்னா பல நேரங்களில் அசுரர்கள் கூட சரணடைய மாட்டோம். நான் சரணடைகிறது என் குலத்துக்கே அவமானம், வாய்ப்பே இல்லை, நான் சரணடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு செத்து போனாலும் போவானோ வழியே சரணடைய மாட்டான். சில நேரங்கள் நாம அசுரன் அப்படிங்கறனால எங்க சரணடையணும் எங்க சரணடைய கூடாது அப்படிங்கறது அவனுக்கு தெரியல. ஒரு அசுரன் அசுரனை எதிர்க்கிறதுக்கு பகவான் வந்தார் அப்படின்னா அந்த பகவான் கிட்ட சரணடைஞ்சான் அப்படின்னா அது சத்திரிய தர்மத்துக்கு விரோதமானது கிடையாது. அது அவனுடைய உண்மையான தர்மத்துக்கு, அதுதான் அவனுடைய உண்மையான தர்மம். கிருஷ்ணர் கிட்ட பகவான் கிட்ட சரணடைய தான் அவனுடைய உண்மையான தர்மம். ஆனால் சில நேரங்களில் கிருஷ்ணர் தான் பகவான் அப்படிங்கிறத தெரியாம பல அசுரர்கள் சத்திரிய அசுரர்கள் அவன் என்ன பண்ணுவானா இவர்கிட்ட சரணடைய மாட்டான், நான் ஏன் சரணடையணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அத சில சூழ்நிலைகள் ராவணன் கடைசி நேரத்தில் எல்லாமே தோற்கடிக்கப்பட்டறியும் ராவணன் அந்த நேரத்தில் சரணடைஞ்சிருக்கலாம். ராமா நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லி சரணடைஞ்சிருக்கலாம். ஆரம்பத்தில் ராவணன் வந்து ராமரை ஒரு பொருட்டாவே மதிக்கல. என்ன இதெல்லாம் ஏதோ ஒரு குரங்கு கூட்டம் வருது, இந்த குரங்கு கூட்டம் வந்து என்ன பெருசாக சாதிச்சிட போகுது, நான் ராவணன் என்னை கண்டா எல்லாருமே பயப்படுவான். அதுதான் அவன் வந்து சரணடைகிறது அப்படிங்கிற கேள்விக்கே இடம் கிடையாது ராவணன் கிட்ட. ஆனால் ஒரு சூழ்நிலையில் அவன் நினைச்சான், ஓ ராமருடைய சக்தி ஒருவேளை என்னை மீறி போயிடுச்சா, என்னை விட பெருசாக இருக்கே, இருந்தாலும் இது ரொம்ப காலத்தாமல் இப்போ நம்மளால் சரணடைய முடியாது, எப்படி இருந்தாலும் சண்டை போட்டு தான் சாகணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணுவான். அதே மாதிரி நம்ம பார்க்கலாம் துரியோதனன். துரியோதனனுக்கு சரணடைகிறதுக்கான வாய்ப்பை கொடுப்பார் யுதிஷ்டிர மகாராஜ். கடைசியில் எல்லாம் போரெல்லாம் முடிஞ்சறியும் துரியோதனன் போய் ஒரு ஏரியில் ஒளிஞ்சிருப்பான். ஒளிஞ்சிருப்பான்னு இவங்கெல்லாம் நினைப்பாங்க. ஏரியில் இருப்பான் அவன், இவங்கெல்லாம் இவன் எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டான் அப்படின்னு நினச்சி, இவன் ஒரு சத்திரியன் கோலையை அப்படி போய் ஒளிஞ்சிட்டானே அப்படின்னு நினச்சி எல்லாரும் வருத்தப்படுவாங்க. யுதிஷ்டிர மகாராஜே வருத்தப்படுவார், நம்ம வம்சத்துக்கே இவன் வந்து கேவலத்தை கொடுத்துட்டானே, இவன் போய் இப்படி ஓடி ஒளிஞ்சிட்டானே அப்படின்னு நினைப்பார். ஆனால் துரியோதனை சொல்லுவான், நான் ஒளியில நான் வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்தேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது யுதிஷ்டிர சொல்ல, பரவாயில்ல இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சரணடைஞ்சினா நான் வந்து உன்னை எடுத்துக்கிறேன், உனக்கும் ராஜ்யம் தரேன், நம்மளும் ராஜ்யம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். முடியாது, நான் சத்திரியன், என்னால் சரணடைய முடியாது அப்படிமா. அது வந்து அவனுடைய அசுரத்தன்மையை காட்டுது. பொதுவாக சத்திரியர்கள் சத்திரிய தர்மத்தின் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா அவன் செஞ்சதில் எந்த தவறும் கிடையாது, சரணடைய மறுத்தான் அவன். அதே மாதிரி ராவணனும் சரணடைய மறுத்தான், அதில் தவறு கிடையாது. ஆனால் வைஷ்ணவ தர்மத்தின் பிரகாரம் அல்லது உயர்ந்த தர்மத்தின் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா அவன் அந்த நேரத்தில் அந்த நபர்கள்ட்ட சரணடைஞ்சிருக்கணும். ஆனால் பொதுவாக சத்திரிய தர்மத்தின் பிரகாரம் சரணடைகிறது அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. அதனால தான் ராவணன் விபீஷணனை வந்து ரொம்ப தாழ்த்தி பேசுவான், நீ போய் சரணடைஞ்சிட்டியே, எதிரிகிட்ட போய் சரணடைஞ்சிட்டியே. ராவணனை பொறுத்தளவு எதிரியா நினைச்சான், ஆனா விபீஷணன் வந்து நான் இவர் எதிரி, எதிரிகிட்ட போய் நான் சரணடைகிறேன் அப்படிங்கிற மாதிரி சரணடையல. ஆனா ராவணனுடைய பார்வையில ராமர் ஒரு விரோதியா இருந்தனால நீ எப்படி போய் சரணடையலாம் அப்படின்னு தான் நினைச்சான். இது நம்மளுடைய குல தர்மத்துக்கே நீ வந்து அவமானத்தை கொடுத்துட்ட அப்படின்னு சொல்ல நினைப்போம். பல நிலைகளை நம்ம பார்க்கலாம். சரணடைகிறது அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை. அவமானப்படுத்தி எவ்வளவோ ஒரு கேவலப்படுத்தி ஒருத்தனை சரணடைய வச்சா கூட அவன் அந்த ஒரு சத்திரியனுக்கு அந்த ஒரு வெறி இருந்துட்டே இருக்கும். இதை வந்து நான் பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி. அதையும் நம்ம பார்க்கலாம் மகாபாரதத்தில் நிறைய இடங்கள்ல. திரௌபதியோட தந்தை திருஷ்டத்யும்னன், த்ருபதன், திருஷ்டத்யும்னன் வந்து சகோதரன், த்ருபதன், த்ருபதன் வந்து துரோணாச்சாரியருடைய நண்பன், நண்பனாக இருந்தான். ஆனால் சில காரணங்களால் அவங்களுக்குள்ளார விரோதம் வந்து கடைசியில் துரோணாச்சாரியர் கிட்ட சரணடைய வச்சாங்க த்ருபதனை பாண்டவர்கள். துரோணாச்சாரியர்கிட்ட சரணடைஞ்சரியும் சரணடையிலாம ஆக்சுவலி சரணடைகிற மாதிரி வச்சாங்க, பலவந்தப்படுத்த அவனை வந்து சிரம் தாழ்த்த வச்சாங்க. ஆனால் அவன் வந்து அந்த சத்திரிய ஒரு உணர்வு அவனால் விட முடியல. உடனே போய் அவருக்கு பழி வாங்கணும்னு சொல்லி யாகம்லாம் பண்ணி ஏதோ பண்ணான். அதே மாதிரி ஜெயத்ரதன் பண்ணது தப்பு, திரௌபதியை கடத்திட்டு போவான், அதுக்காக பாண்டவர்கள் எல்லாம் அவனுக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்க, தண்டனை கொடுத்து யுதிஷ்டிர மகாராஜிட்ட சரணடைய வைப்பாங்க பாண்டவர்கள். அப்படின்னா குறிப்பாக பீமன் அர்ஜுனனும், பீமனும் அர்ஜுனனும் சேர்ந்து இவன் ஜெயத்ரதனை யுதிஷ்டிர மகாராஜிட்ட சரணடைய வைப்பாங்க. ஆனால் அது வந்து அவன் ஒரு பெரிய அவமானமாக எடுத்துட்டு அவன் பெரிய தபஸ்யாலாம் பண்ணி பாண்டவர்களை தோற்கடிக்கிறதுக்காக வரம் வாங்குவான். அது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் நம்ம வேத கால முழுக்க பார்த்தோம்னா இருக்கும். ருக்மி கிருஷ்ணரால் அவமானப்படுத்தப்பட்டு கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிற மாதிரி ஆயிடுவோம். உண்மையில சரணடையில, அது சரணாகதி கிடையாது, ஆனால் அது வேற வழி இல்லாமல் சரணடைய. அது மாதிரி ஆகிறது வந்து ருக்மி வந்து ஒரு பெரிய அவமானமாக எடுத்துட்டான். அவன் கடைசி வரைக்கும் அவனுடைய ஊருக்குள்ளார போகாமல் வெளியிலேயே இருந்து எப்படா இவங்களை கவுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்பான். எப்போ கிருஷ்ணரையும் பலராமரையும் இவங்களெல்லாம் அவமானப்படுத்தலான்னு எதிர்பார்த்துட்டே இருப்பான். கடைசியில் பலராமர் வந்து ருக்மியை கொண்டுடுவார். இப்படி எங்கே நிறைய இடங்களில் பார்த்தோம்னாலும் சத்திரியர்கள் சரணடைகிறது அப்படிங்கிறத எடுத்துக்க மாட்டான். சரணடைஞ்சாங்கன்னா அது சத்திரியருக்கு ரொம்ப ரொம்ப கேவலமான ஒன்று. ஆனால் இங்கே பார்க்குறோம் இவன் டபால்னு சரணடைஞ்சிடறான். களி சண்டை கூட போடல மன்னரோட. அவன் புரிஞ்சுக்கிறான் இவர்கிட்ட நம்மளால் சண்டை போட முடியாது, இவர் ஒரு பராக்கிரமசாலி, இவர்கிட்ட நம்ம எதுக்கிட்ட சண்டை போடணும்னு சொல்லிட்டு உடனே சரணடைஞ்சிடறான். ஆனால் சத்திரியன் அது மாதிரி சரணடைய மாட்டான். இவங்களோட என்ன இவங்க கூட என்னால் சரணடை சண்டை போட முடியாதுன்னு தெரிஞ்சால் கூட சரணடைய மாட்டான் உண்மையான சத்திரியன். அதை தான் நம்ம பார்க்குறோம் பல விஷயங்கள். அபிமன்யு கூட பார்க்கலாம், பல பேர் மிகப்பெரிய மகாரத்தர்கள் எல்லாம் சூழ்ந்து நின்று தாக்குவான். அபிமன்யு அந்த நேரத்தில் சரணடைஞ்சிருக்கலாம், உயிரை காப்பாற்றியிருக்கலாம் சரணடைஞ்சிருந்தா. ஆனால் அபிமன்யு சரணடையில, அபிமன்யு போரிட்டான். இதுதான் நம்ம பார்க்குறோம். ஸ்ரீல பிரபுபாத் இங்கே எழுதுறார், எதிரியின் சவாலை ஏற்று அவனுடன் போரிட்டு வீர மரணத்தையோ அல்லது வெற்றியோ தழுவார். அதுதான் சத்திரியனுடைய சுபாவம். சத்திரியன் என்னைக்கும் கைவிடுறது கிடையாது தன்னுடைய மனநிலைய, தன்னுடைய வீரத்தை. ஸ்ரீல பிரபுபாதர் இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சத்திரியர்கள் போல இருக்கணும்னு பிரியப்பட்டார். பொதுவாக நம்ம வந்து இந்த இயக்கம் பிராமணர்களுக்காக ஸ்ரீல பிரபுபாதர் ஏற்படுத்தியிருக்கார், பிராமணர்களாக இருக்கணும்னு சொல்லுவோம். அதுவும் ஒரு வகையான பார்வை. இன்னொரு வகையான பார்வை என்னென்னா, நம்ம சைத்தன்ய மகாபிரபுவினுடைய சங்கீர்த்தன படையில் வீரர்களாக இருக்கணும். அதுதான் நம்மளுடைய நிலை. அதாவது அதுக்காக தான் இந்த இயக்கம். ஸ்ரீல பிரபுபாத் சொல்வார், இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் அப்படிங்கிறது மாயைக்கு எதிராக தொடுக்கப்படக்கூடிய ஒரு போர். இந்த போரில் ஒருத்தர் கலந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப பாக்கியசாலிகள். இந்த போரில் கலந்துக்கிறது அவ்வளோ எளிமையானது கிடையாது, எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிடாது, எல்லாரும் இந்த சங்கீர்த்தன படையில் வீரர்களாக சேர முடியாது. ஒருத்தர் சங்கீர்த்தன படை வீரராக இருக்கிறார் அப்படின்னா அது ஒரு பெரிய பாக்கியம். அது ஒரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா சத்திரியனுடைய பணி, மாயைக்கு எதிராக நம்ம போகிறது எடுத்து முன்ன நின்று படை வீரர்களாக சவாலை சமாளிக்கிறாங்க, சவாலை எதிர்கொள்கிறாங்க. சவால் அல்லது போர், எதிரி எதிர்த்தரப்பினர் யார் இருக்காங்க? மாயா, அசுரர்கள், பல்வேறு அசுரர்கள், மாயினுடைய பிரதிநிதிகள். பலர் சங்கீர்த்தன இயக்கத்தில் இருக்கக்கூடிய சத்திரியர்களுக்கு சவால் விடுக்கலாம் பல நேரங்களில். ஆனால் சங்கீர்த்தன இயக்கத்தில் இருக்கக்கூடிய சத்திரியர்கள் என்றைக்கும் சரணடையக்கூடாது. அப்போ நம்ம உண்மையான சங்கீர்த்தன படை வீரர்கள். சங்கீர்த்தனத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் அப்படின்னா என்றைக்கும் நம்ம வந்து மாயக்கிட்ட சரணடையக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் நம்ம பார்க்கலாம் பக்தர்களுக்கு என்ன வரும், சத்திரிய பாவம், இந்த சங்கீர்த்தன படை வீரர்கள் அப்படிங்கிற பாவம் இல்லாதப்ப அப்போ ஒரு சிலருக்கு சில நேரங்களில் யோசனை வரலாம், ஆடா பாப்பா எதுக்கியா பொழுது நிற்கும் சண்டை போட்டுக்கிட்டு மாயக்கிட்ட, பேசாமல் மாயக்கிட்ட நம்ம வந்து சரணடைஞ்சிடலாமே, பிரச்சனையே இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் சங்கீர்த்தன படையில் இருக்கிறவங்க யாரும் என்றைக்கும் அது மாதிரி நினைக்க மாட்டாங்க. மாயை எதிர்த்து தொடர்ந்து போர் புரிவாங்க, என்றைக்குமே சரணடைய மாட்டோம். அதுதான் உண்மையான சத்திரியனுக்கு இருக்கக்கூடிய ஒரு வேகம். மாயை நமக்கு பல விதங்களில் போர் தொடுக்கலாம். வாளை எடுக்கிறது மட்டும் இல்லை, வாளால் நம்மளை வெட்டி வீழ்த்த கூட செய்யலாம், ஆனாலும் நம்ம சரணடைய மாட்டோம். அந்த ஒரு வீரம் கிருஷ்ண பக்தர்களுக்கு அவசியம். அதுவும் குறிப்பாக சைத்தன்ய மகாபிரபுவினுடைய சங்கீர்த்தன படையில் இருக்கிறவங்களுக்கு அவசியம். குறிப்பாக நவீன யுகத்தில் பார்த்தோம்னா பல விதத்தில் மாயினுடைய தாக்கம் அல்லது மாயினுடைய சக்தி ரொம்ப விரிஞ்சிருக்கு. அன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தோம், மாயை நமக்கு வந்து எல்லா பக்கத்துலையும் இருக்கா, மாயை முன்னே இருக்கா, பின்னே இருக்கா, வலது பக்கமும் இருக்கா, இடது பக்கமும் இருக்கா, மேலேயும் இருக்கா, கீழே இருக்கா, எல்லா பக்கத்துலேயும் மாயை இருக்கா. ஆனால் யார் ஒருத்தர் சங்கீர்த்தன படையில் முன்ன நின்று வீரர்களாக போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக கிருஷ்ணர் காப்பாற்றுவார். கிருஷ்ணர் தான் இந்த இதெல்லாத்தையும் அவர் தான் பண்ணுறார். நம்ம இந்த சங்கீர்த்தன படையில் செய்யறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம நினைக்கக்கூடாது, நான் போய் புஸ்தகம் வைக்கிறேன், நான் போய் கோயில் கட்டுறேன், நான் போய் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் நம்ம நினச்சோம்னா அப்போ நம்ம வந்து சங்கீர்த்தன படையில் தனியாக செயல்படுறோம்னு நினப்போம். நமக்கு கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்லுவார், நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சச்சின், நீ வந்து என்னுடைய வெறும் கருவியா மட்டும் செயல்படும்பார், நான் எல்லாத்தையும் ஏற்கனவே முடிச்சிட்டேன், நான் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன், நீ வெறுமன கருவியா செயல்படும்பார். நம்ம போய் ஒரு இடத்துல உதாரணத்துக்கு புஸ்தகத்தை விநியோகம் பண்ண போறோம் அப்படின்னா கிருஷ்ணர் ஏற்கனவே அவங்கிட்ட புஸ்தகத்தை கொடுத்துட்டார். யார்கிட்ட நம்ம நம்மளோட புஸ்தகத்தை யார் வாங்குறானோ அவங்ககிட்ட கிருஷ்ணர் ஏற்கனவே புஸ்தகத்தை கொடுத்துட்ட. நம்ம காரியம் வந்து அவனை போய் அவனை நம்ப வச்சு அவன் கையில் புஸ்தகத்தை கொடுத்து நம்ம வந்து இந்த புஸ்தக விநியோகத்தில் பங்கு பெற்றோம் அப்படிங்கிற ஒரு பெருமையை பெற்றுக்கொள்ளலாம். கிருஷ்ணருக்கு அது பிடிக்குமா? எப்போ தன்னுடைய பக்தர்கள் போற்றப்படுறது கிருஷ்ணருக்கு பிடிக்கும். உண்மையில் யாரும் போய் எதுவும் ஒரு புஸ்தகம் கூட நம்ம போய் விற்கிறது கிடையாது. எல்லாமே வந்து கிருஷ்ணர் தான் விற்கிறார். எல்லாத்தையும் கிருஷ்ணர் தான் பார்க்குறார். எல்லா செயலையும் அவர் தான் பண்ணுறார். சங்கீர்த்தன இயக்கத்தில் நம்ம வந்து அவருடைய கருவியாக நம்ம செயல்பட்டோம்னா அப்போ நம்ம பெருமையாக படை வீரர்களாக திகழலாம். ஏன்னா நம்ம தான் முன்ன போய் அவருக்கு கருவியாக செயல்படுறோம், கிருஷ்ணருடைய கருவியாக செயல்படுறோம். அப்படி செயல்படும் போது இயற்கையாக மாயை நமக்கு எதிராக போர் தொடுக்கும். ஏன்னா நம்ம போர் தொடுக்கிறது மாயைக்கு எதிராக தான் தொடுத்துட்டுருக்கோம். மாயினுடைய தாக்குதல் பலமாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம அதை சமாளிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. மாயக்கிட்ட என்றைக்கும் சரணடைஞ்சிடக்கூடாது. அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்ரீல பிரபுபால் பல நேரங்களில் கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களை, இந்த சங்கீர்த்தனத்தில் இருக்கக்கூடியவர்களை வந்து இந்த மொத்த இயக்கத்தையுமே வந்து பல வீரர்களா சத்திரியர்களா ஒப்பிடுவார். என்னைக்குமே நம்ம வந்து விட்டு கொடுக்க கூடாது. பிரபுபா சொல்லுவார், யாருக்கும் என்னைக்கும் எதுக்காகவும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது, சரணடைஞ்சிடக்கூடாது, அந்த ஒரு பாவம் இருக்கணும்னு சொல்லுவார். 1977 பிப்ரவரி மாதம் புவனேஸ்வரில் பிரபுபாத் இருந்தப்போ அவர்கிட்ட கர்கமுனி இன்னும் ஒரு சில பக்தர்கள்லாம் சேர்ந்து ஒரு சில விஷயங்களை பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ கர்கமுனி பிரபுபாதிட்ட சொன்னார், பிரபுபாத் நாங்கள் வந்து லலிதா போஷ் பார்த்தோம், அல்லது லலிதா போஷ் அவங்களா சந்திச்சாங்களோ அல்ல மற்ற பக்தர்கள்ட்ட சொன்னாங்க. லலிதா போஷ் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஷோட அண்ணன் பொண்ணு. லலிதா போஷ் பிரபுபாதர் அவங்களுக்கு பிரபுபாத ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்க வந்து பிரபுபாத சிஷ்யர்கிட்ட சொன்னாங்க, பிரபுபா உங்களுடைய குருஜி அதாவது பிரபுபாத் அவர் வந்து நேதாஜி மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க அவங்களுடைய நிலையிலேருந்து அவங்க ஒப்பிட்டு சொல்கிறாங்க, நேதாஜி மாதிரி. நேதாஜி வந்து வெளிநாட்டில் போய் இந்தியாவுக்கு சண்டை போடுறதுக்காக படையை திரட்டி கொண்டு வந்தார், உங்களுடைய குருஜியும் வெளிநாட்டில் போய் இந்தியாவில் இந்தியாவுக்காக படையை திரட்டி கொண்டு வந்தார் அப்படின்னு பிரபுபாதரை பற்றி சொன்னதாக சொல்லி சொல்லுவார். பிரபுபாத் சொல்ற, ஆமாம் அது சரிதான், நீங்களாம் தான் படை வீரர்கள், அமெரிக்கர்கள், சண்டை போடுங்க, போய் சண்டை போடுங்க, நல்லா என்றைக்கும் வந்து சண்டை போடுறத நிறுத்தாதீங்க, தொடர்ந்து சண்டை போட்டுட்டே இருங்க, என்றைக்கும் சோர்வடையக்கூடாது. என்றைக்காவது சோர்வடைஞ்சிங்க அப்படின்னா அப்போ வந்து சண்டையில் நீங்கள் தோத்துடுவீங்க, தொடர்ந்து சண்டை போட்டுட்டே இருங்க, நிறுத்தாதீங்க, அப்போ கிருஷ்ணர் உங்களை நிச்சயம் காப்பாற்றுவார். கிருஷ்ணர் சொல்கிறார், யாயுதம் பரமம் குஹ்யம் மத்பக்தேஷு அபிதாசதி பக்திமை பரம் பக்திமயி பழம் கிருத்வா மாமே வைசசி அசம்சய. நீ வந்து யார் ஒருத்தர் இந்த உன்னதமான விஷயத்தை, இந்த ரகசியத்தை, பரமம் குஹ்யம் பக்தி அப்படிங்கிற ஒரு உன்னதமான ரகசியத்தை யார் ஒருத்தர் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறாங்களோ அவங்கள விட பிரியமானவன் எனக்கு யாரும் கிடையாது, அவன் நிச்சயமாக என்னையே வந்தடைவான். நச்சத்தஸ்மான் மனுஷேசு கச்சின்மே பிரிய கிருத்தம, அவனை விட பிரியமானவன் எனக்கு யாருமே இருக்க மாட்டான், வருங்காலத்திலையும் அவனை போல பிரியமானவன் யாருமே வரமாட்டான், அதனால தொடர்ந்து சண்டை போடுங்க. ப்ரொபோசனர் இந்த போரை என்னைக்குமே நிறுத்தாதீங்க. நம்ம வந்து சின்சியரா இருந்தோம்னா நிச்சயமா நமக்கு வந்து வெற்றி கிட்டும் இந்த போர்ல. இந்த போர்ல நமக்கு தோல்வி அப்படிங்கறத கிடையாது, நிச்சயமா நமக்கு வெற்றி கிடைக்கும், யாராலும் உங்களை தோக்கடிக்க முடியாது. இது பிரபுபாதருடைய வார்த்தை. பிரபுபாத் சொல்லியிருக்காரு, யார் ஒருத்தர் இந்த சங்கீர்த்தன படையில வீரர்களா செயல்படுறாங்களோ, மாயைக்கு எதிராக போர் தொடுக்கிறாங்களோ, அவங்கள என்னைக்கும் யாராலையும் தோற்கடிக்க முடியாது. ஆனா நம்ம வந்து நம்மளுடைய நிலையை விட்டு கொடுக்க கூடாது. நம்ம நம்மளுடைய நிலையை விட்டு கொடுத்தோம் அப்படின்னா அப்ப அதாவது சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா அப்ப முடிஞ்சு போச்சு, போரே நின்று போச்சு. நம்மளுடைய போர் அப்படின்னா மாயைக்கு எதிரான போர். யாருக்கெல்லாம் எதிரா? நாஸ்திகர்களுக்கு எதிரா, பௌதிகவாதிகளுக்கு எதிரா, விஞ்ஞானிகளுக்கு எதிரா, மாயாவாதிகளுக்கு எதிரா, இவங்க எல்லாருக்கும் எதிரா நம்ம போர் தடுத்துட்டு இருக்கோம். இந்த யாருக்கிடையும் என்னைக்கு எதையிலையுமே விட்டு கொடுக்க முடியாது. எந்த காரணம் கொண்டும் மாயாவாதி, எக்காரணம் கொண்டும் மாயாவாதியோட நம்ம வந்து ஒத்து போக முடியாது, எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு விஞ்ஞானியோடையும் ஒத்து போக முடியாது. விஞ்ஞானிகளோட பிரச்சாரம் பண்றோம் அப்படின்னா விஞ்ஞானிகளுக்கு எதிராக தான் நம்ம பேசி ஆகணும், விஞ்ஞானிகளுக்கு எதிராக தான் நம்ம போர் தடுத்தாகணும். நாம் வந்து விஞ்ஞானிகளுக்கு சரி அவங்க சொல்கிறது சரி சரி, மனுஷன் வந்து குரங்கில் இருந்தோம்தான் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இந்த இயக்கம் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாயையினுடைய பிரதிநிதிகள் இவங்கெல்லாம், இந்த விஞ்ஞானிகள், நாத்திகர்கள், பௌதிகவாதிகள், இவங்கெல்லாம் மாயையினுடைய பிரதிநிதிகள். இந்த மாயையோட பிரதிநிதிகள்கிட்ட நம்ம என்றைக்கும் ஒத்துப்போக முடியாது. அவங்களுக்காக நம்மளுடைய கொள்கையை என்னைக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது. அப்படி நம்ம விட்டு கொடுத்தோம் அப்படின்னா போரில் சரணடைஞ்சிட்டு தான் அர்த்தம். அது வந்து நமக்கு அவமானம், நம்மளுடைய பரம்பராக்கே அவமானம். உண்மையில் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தை கையில் எடுத்து பண்ணுறோம் இந்த இயக்கத்தில் வந்து, அதுவும் குறிப்பாக யார் முழு நேர பக்தர்களாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து, யார் ஒருத்தர் இந்த முழு நேர பக்தர் அப்படின்னா சங்கீர்த்தன இயக்கத்தில் ஒரு போர் வீரராக செயல்படுறோம், அப்படி நம்ம வந்து போர் வீரராக செயல்படுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்னைக்கு விட்டு கொடுக்க முடியாது. விட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது நம்ம பரம்பரைக்கே அவமானம், தொடர்ந்து சண்டை போடணும். பிரபுபாத சொல்ல, நிச்சயமா நீ இது மாதிரி சண்டை போட்டீங்கன்னா வெற்றி உனக்கு உறுதி. சண்டை போட்டுட்டே இருக்கணும். கிருஷ்ண கான்சியஸ்னஸ் இயக்கம் வந்த மாதிரி தான், கிருஷ்ண பக்தி இயக்கம், மாயைக்கு எதிரான போர். ஒரு விதத்துல சொன்னோம்னா, இன்னொரு விதத்துல பார்த்தோம்னா மாயையினுடைய பிரதிநிதிகளுக்கு, மாயை வந்து நேரடியா மாயைக்கும் நமக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. மாயை வந்து கிருஷ்ணருடைய சக்தி, கிருஷ்ணருடைய சக்தி, கிருஷ்ணருடைய வெளிப்புற சக்தி. மாயைக்கு மாயை வந்து கிருஷ்ணருடைய சகோதரி, மாயையும் கிருஷ்ணருடைய பக்தை. மாயைக்கு எதிராக நம்மளுடைய போர் அப்படின்னா நம்ம வந்து போய் துர்காவோட போய் சண்டை போட்டுருக்கிறது கிடையாது. நம்ம வந்து துர்காவால் பாதிக்கப்பட்ட அல்லது இந்த ஜட உலகத்தில் மாயினால் பந்தப்பட்டு இருக்கக்கூடிய மாயினுடைய சேவர்களாக அசுரர்களாக இருக்கக்கூடிய அத்தகைய நபர்களுக்கு எதிராக நம்ம வந்து போர் தொடுக்கிறோம். இதனுடைய முடிவு ஏற்கனவே கிருஷ்ணர் முடிவு பண்ணி வச்சிட்டார். எப்படி எப்படி குருக்ஷேத்திர போரில் ஏற்கனவே கிருஷ்ணர் எல்லாத்தையும் முடிவு பண்ணி வச்சுட்டு அர்ஜுனனை ஒரு கருவியாக செயல்பட வச்சாரோ, அது மாதிரி இதனுடைய முடிவும் கிருஷ்ணர் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கார். அதில் கருவியாக செயல்பட வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. சில பிரபுபா சொல்லுவா, அதே நேரத்தில் பக்திசான் சரஸ்வதி தாக்கூர் சொல்லுவாருன்னு சொல்லி சொல்லுவார், சண்டை நடக்கும்போது சில நேரங்களில் சில படை வீரர்கள் செத்து போயிடுவாங்க, அதுக்காக சண்டையை நிறுத்த முடியாது. ஏன்னா பக்தர்கள் பல நேரங்களில் கேட்டாங்க பிரபுபாட்ட, நம்ம எல்லாம் இவ்வளோ முன்னே போய் சண்டை போட்டுருக்கோம், ஒரு சில பக்தர்கள் வந்து கிருஷ்ண பக்தி இயக்க விட்டு போகிறாங்களே. அப்போ பிரபுபா சொல்லி, நம்ம வந்து சண்டை போரில் வந்து எல்லாருமே உயிரோடு இருப்பான்னு எதிர்பார்க்க முடியாது. ஒரு சிலர் செத்து போவாங்க, ஆனால் அப்படி செத்தாலும் அது வந்து பெருமை மிக்கது தான். அதில் எந்த விதத்துலையும் எப்படி ஒரு சத்திரியன் போரில் மரணம் அடைஞ்சோம் அப்படின்னா அவன் அடைய வேண்டிய இலக்கு அடையிறான், அதே மாதிரி சங்கீர்த்தன யுத்தத்தில் ஒருத்தன் மரணம் அடைஞ்சா கூட அதனால எந்த குற்றமும் கிடையாது. அவன் உண்மையில் சண்டை போட்டு மரணம் அடைஞ்சான்னா பிரச்சனை கிடையாது, சரணடையாமல் இருக்கணும். மாயக்கிட்ட சரணடைகிறதுக்கும் சண்டை போட்டு மரணம் அடைகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒருத்தர் முழுக்க போரிடணும். சில பிரபுபாத் சொல்வார், நம்மளுடைய படையில் இருக்கவங்க யாருமே சாகக்கூடாது, எதிரி படையில் மட்டும்தான் எல்லாரும் சாகணும் அப்படின்னு நினச்சோம்னா அது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று. ஒருத்தரோட சண்டை போகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக ரெண்டு தரப்புலையும் இழப்பு இருக்கும். நம்ம தரப்பு பலசாலியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம தரப்பில் இழப்பு குறைவாக இருக்கும், எதிர் தரப்பில் இழப்பு அதிகமாக இருக்கும், நம்ம வெற்றி அடையலாம். ஆனால் நம்ம தரப்பில் இழப்பே இருக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம பக்கத்தில் யாரோ ஒரு சிலர் மடிகிறாங்க, அதனால சண்டை போட வேணாம், விட்டு கொடுத்து போயிடலாம், சரணடைஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம போகக்கூடாது, அது தவறானது. நம்ம வந்து ஒரு தைரியம் கொண்ட வீரர்களாக இருக்கணும்னு பிரபுபாத் சொல்கிறார். தொடர்ந்து சண்டை போடணும். அசுரர்களோட எந்த ஒரு ஒப்பந்தமும் பண்ணிக்கக்கூடாது. மறைமுக ஒப்பந்தம்லாம் நம்ம வந்து வச்சுக்கூடாது அசுரர்களோட. அப்படி ஒப்பந்தம் வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய போரில் படையில் தோல்வி தான் ஏற்படும். சைத்தன்ய மகாபிரபுவினுடைய படை இது, இந்த சங்கீர்த்தன படை. சங்கோபங்கஸ்திர பர்ஷதம், இங்கே வந்து இது ஒரு அஸ்திரா, சங்கீர்த்தன அஸ்திரா. இது வித்தியாசமான அஸ்திரா மற்ற அஸ்திரத்துக்கும் இந்த அஸ்திரத்துக்கும். இந்த படையில் இருக்கக்கூடிய வீரர்கள் ஏந்தி போகக்கூடிய அஸ்திரம் வேற, சங்கீர்த்தன அஸ்திரா. சங்கீர்த்தனம் அப்படின்னா கிருஷ்ணருடைய நாமம், அவருடைய அவரை பற்றிய விஷயங்கள் எல்லாமே சங்கீர்த்தனம். எல்லாமே எப்படி புகழப்படுதோ அப்போ வந்து சங்கீர்த்தனம். பல நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா பல இடங்களில் இந்த இஸ்கான் இயக்கத்தை வந்து ரொம்ப அபாயகரமான ஒரு இயக்கமாக நினச்சாங்க. ஐயோ இது ரொம்ப ஆபத்தான ஆளுங்கப்பா இவங்க, ஹரே கிருஷ்ணாவா, ஐயோ ரொம்ப ஆபத்துப்பா. பிரபுபாத் காலத்தில் ரொம்ப அதிகமாகவே இருந்தது, ஐயோ அமெரிக்கா ஐரோப்பாவில், ஐயோ ஹரே கிருஷ்ணாவா ரொம்ப ஆபத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஹரே கிருஷ்ணான பயப்படுவாங்க அமெரிக்கா ஐரோப்பாவில். அரசாங்கத்தில் பெரிய பெரிய அலுவலர்கள் நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க, ஐயோ இது ஒரு பெரிய தொத்து வியாதியாக இருக்குது, எல்லாரும் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமன் போயிட்டா நம்மளோட புலன் இன்பத்துக்கு எங்கே போகிறது, நம்மளோட கசாப்பு கூடத்தெல்லாம் இழுத்து மூட வேண்டியது தான், நம்மளோட ஃபேக்ட்ரியெல்லாம் இழுத்து மூட வேண்டியது தான், நம்மளோட வருமானம்லாம் எங்கே போச்சு நம்மளுடைய புல நின்பம்லாம் போயிடுமே, நம்மளோட கறிக்கடை சாராயக்கடை எல்லாத்தையும் இழுத்து மூடணுமே. இது மாதிரிலாம் அவனுக்கு வந்து மக்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பித்தான். பிரபுபாதத்தை அதை பற்றி சொல்லுவாங்க, பிரபுபாத் இவங்கெல்லாம் வந்து நம்மளோட இயக்கத்தை ரொம்ப அபாயகரமானதான் நினைக்கிறாங்க. ஆமாம் பரவாயில்ல நல்லதுதான் அப்படின்னு நினைக்கிட்டோம். அவங்களுடைய புல நின்பத்துக்கு நம்ம வந்து அவனோட புல நின்பம் கெட்டு போய்டும்னு சொல்லி பயப்படுறோம். பல நேரங்களில் இஸ்கானுக்கு வந்து அது மாதிரி சொல்லுவாங்க பலர் வந்து, ஆ இவங்க வந்து மூளை செலவு பண்ணுறாங்க அப்படின்னு. பிரபுபாத் சொல்லுவார், என்னத்தை இருக்குது இவன் மூளையில், மூளையில் இவன் மூளையில் வந்து மலம் தான் கிடக்குது, அந்த மலத்தை நான் வந்து சுத்தம் பண்ணி வெளியில் தள்ளுறேன், இதுதான் நாங்கள் பண்ணுறோம், போய் நீ வெளியில் போய் தைரியமாக நீ சொல்லு. கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க, இஸ்கானில் வந்து எல்லாம் மூளை செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. பிரபுபாத் அவங்ககிட்ட சொன்னார், நீ போய் வெளியில் கோர்ட்டில் போய் நல்ல தைரியமாக சொல்லு, ஆமாம் நாங்கள் மூளை செலவு தான் பண்ணுறோம், ஏன்னா உன் மூளை முழுக்க மலம்தான் ரொம்ப கிடக்குது, இந்த மலத்தை வெளியில் தள்ளுறது என்னுடைய பணி, அதனால நான் வந்து கண்டிப்பாக மூளை செலவு தான் பண்ணியிருக்கேன், செலவு பண்ணாமல் நீ மலத்தோடு வச்சுருந்தீங்கன்னா நீ எங்கே போவ, நீ பண்ணியாக தான் வாழ்ந்துட்டு இருக்க, போய் சொல்லு, இதை போய் நீ எல்லாருக்கிட்டையும் சொல்லுன்னு சொல்லி சொல்லுவார் பிரபுபாத். கோர்ட்டில் போய் சொல்லு. உடனே பக்தர்கள் கேட்டாங்க, நம்ம அது கோர்ட்டில் சொன்னோம் அப்படின்னா உடனே எல்லா நியூஸ் பேப்பர்காரனும் அதை போட்டுருவானே. ஆ போடட்டும், அதுதான் நமக்கு வேணும், எல்லா மக்களுக்கும் தெரியட்டும், எல்லாம் எல்லாரோட மூளையிலையும் வெறும் மலம்தான் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியட்டும், எல்லாருக்கும் தெரியட்டும், உலகம் முழுக்க நியூஸ் பரவட்டும், நம்மளுடைய இயக்கத்தின் பிரகாரம் இதுதான் நம்ம சொல்றோம், உங்க மூளையெல்லாம் மலத்துல தான் ரொம்ப கிடக்குதுங்கிறது மக்கள் எல்லாருக்கும் தெரியட்டும், அப்ப அவங்க புரிஞ்சுப்பாங்க இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துடைய மகத்துவத்தை. அது மாதிரி பிரபுபாத் சொல்ல, பிரபுபாத் வந்து படை வீரர்களா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டார். அவருடைய சிஷியர்கள் எல்லாரும் பிரபுபாத் சும்மா அந்த பிருந்தாவனத்தில் பாபாஜிகளா இருக்கிறலாம் பிரபுபாத் பிரியம் கிடையாது. பாபாஜி வேஷ் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சில பக்தர்களுக்கு, உண்மையான பக்தர்களுக்கு உகந்ததாக இருக்கலாம். வம்சிதாஸ் பாபாஜி, கௌர் கிருஷ்ணதாஸ் பாபாஜி, ஜெகநாதாஸ் பாபாஜி, பட் பொதுவாக கிடையாது. சங்கீர்த்தன படை வீரர்கள், சங்கீர்த்தனத்தில் வீரர்கள் ஆகணும், அதுதான் முக்கியம். பிரபுபாத் நிறைய தடவை சொல்லார், இந்த விருந்தாவனத்தில் நான் பார்த்துருக்கேன் நிறைய பாபாஜி, எல்லாத்தையும் விட்டுட்டு விருந்தாவனத்தை விட்டு நான் ஒரடி போகமாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்து விருந்தாவனத்தில் உட்காந்து ஹரகிருஷ்ணா ஹரேராம ஹரகிருஷ்ணா ஹரேராம சொல்லிகிட்டே இருப்பான் பொழுது நிற்கும். ஆனால் பார்த்தோம்னா அவனை சுற்றி 3 டஜன் பொம்பளைங்க இருப்பாங்க. என்னத்துக்கு நீ ஜெபம் பண்ணுற, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கு பதிலாக முன்னே நின்று சண்டை போடும் சங்கீர்த்தனத்தை. பிரபுபாத் அந்த மாதிரி உலகம் முழுக்க இந்த சங்கீர்த்தன படை வீரர்களை வந்து முன்னே போகணும்னு ஆசைப்படுவேன். ஸோ இந்த படை வீரர்கள் வந்து என்றைக்கும் மாயக்கிட்ட சரணடைவதில்லை. சில நேரங்களில் மாயினுடைய தாக்குதல் அதிகமாக இருந்ததுன்னா சில நேரங்களில் பக்தர்கள் வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப ஓய்வு எடுத்தாங்கன்னா மாயா வந்து தூங்கிட்டு இருக்கும்போதே குத்திடும். இந்த படையில் போர் புரியிறவங்க வந்து படை கொஞ்சம் சண்டை போட்டு கொஞ்சம் கலப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுப்பாங்க. அது மாதிரி சில நேரங்களில் பக்தர்கள் எப்பயாவது கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம். ஆனால் ரொம்ப ஓய்வு எடுத்தோம்னா மாயை வந்து தூங்கிட்டு இருக்கும்போதே குத்திட்டு நம்ம கொண்டு போயிடும். அதனால் சங்கீர்த்தன வீரர்கள் ஓய்வு எடுக்கலாம், ஆனால் ரொம்ப நேரம் ஓய்வு எடுக்கக்கூடாது, தொடர்ந்து சண்டை போட்டுட்டே இருக்கணும், நிற்கவே கூடாது, சரணடையவே கூடாது. அப்போ அது நம்ம பின்பற்ற வேண்டிய சத்திரிய சுபாவம். இங்கே பிரபுபாத சத்திரியன் என்னைக்கும் சரணடையக்கூடாது, நம்மளும் சரணடையக்கூடாது, நம்ம அந்த பாவத்தை தாங்கி இருக்கணும். என்றைக்கும் நம்ம வந்து நம்மளுடைய நிலையை விட்டு கொடுக்கக்கூடாது, தொடர்ந்து போரிடணும். அப்போ நிச்சயமாக நமக்கு வெற்றி உறுதி. ஹரே
கிருஷ்ணா.
பிரபுபாத் இருந்தப்ப இருந்த சிச்சுவேஷனுக்கும் இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷனும் மாறிடுச்சு, ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. பிரபுபாத் இருந்தப்பையும் இப்பைக்கும் கடந்த 40 வருடங்களில் ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. பக்தி சித்தாந்த் சர்ஸ் தாக்கூர் பிரச்சாரம் பண்ண உலகத்துக்கும் பிரபுபாதர் பிரச்சாரம் பண்ண உலகத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருந்தது. ஆனால் பிரபுபாதர் பிரச்சாரம் பண்ண உலகத்துக்கும் இன்னைக்கு நம்ம பிரச்சாரம் பண்ற உலகத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. வித்தியாசம் இருக்குன்னு நினைச்சோம்னா அது சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கலங்கிறத அறியாமை தான் காட்டுது. என்ன பெரிய வித்தியாசம்? ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. பிரபுபாத் இருந்தப்பையும் எல்லாம் பிரபுபாத் அமெரிக்க அமெரிக்க சமுதாயத்தில் மத்தியில் பிரச்சாரம் பண்ணார். உண்மையில் சொல்லப்போனால் பிரபுபாதர் பிரச்சாரம் பண்ண சூழ்நிலை காட்டிலும் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அமெரிக்காவில் பிரபுபாதர் என்ன மாதிரியான மோசமான மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணாரோ அதோடு பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய அமெரிக்க மக்கள் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க, இந்திய மக்கள் அந்த அளவுக்கு மோசமாக ஆகலை. அதனால் சூழ்நிலை வேற மாறி போச்சு, மக்களோட மனசு மாறி இருக்கலாம், சூழ்நிலை ஒன்று தான், ஒரே சூழ்நிலை தான் இருக்கு. பிரபுபாதர் பிரபுபாதருடைய சீடர்கள் பண்ண பல அற்புதமான விஷயத்தை நம்ம கேட்குறோம், அதே சமயத்தில் இப்போ நம்ம அந்த மாதிரி பல அற்புதமான விஷயங்களை பார்க்கறது இல்லையே. அதுக்கு பல காரணம் இருக்கலாம், ஆனால் கொள்கை ஒரே விஷயம்தான். எல்லா சூழ்நிலையுமே நம்மளுடைய பணி கிருஷ்ணருடைய படையில் போர் வீரர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். சில நேரங்களில் நம்மளுடைய படை வலுவில்லாதது போல தோன்றலாம், சில நேரங்களில் நம்மளுடைய படை வலுவானதாக தோன்றலாம், ஆனால் நம்மளோட வேலை நம்மளுடைய படை வீரர்களாக நம்ம செயல்படணும், அது நம்மளோட பணி. நான் முன்னே சொன்னேன், இந்த படை மொத்தம் இந்த போர் மொத்தமும் கிருஷ்ணருடைய ஏற்பாட்டின்படி நடக்குது, எல்லாமே கிருஷ்ணருடைய ஏற்பாட்டின்படி நடக்குது. கிருஷ்ணர் பிரபுபாதரை அனுப்பி வச்சார் தனிப்பட்ட ரீதியில், இது எல்லாமே கிருஷ்ணருடைய ஏற்பாட்டின்படி நடக்குது. சைத்தன்ய மகாபிரபு வரும்போதே அப்பயே சொல்லிட்டார், பிருத்திவித்தி யாச்சயாதி நகராதி கிராம் சர்வத்திர பிரச்சார்கு மோரோனாம், ஏற்கனவே சொல்லிட்டார் இந்த இயக்கம் உலகம் முழுக்க பரவும்னு. பிரபுபாதர் அதை நிறைவேற்றினார். சில நேரங்களில் நம்மளுடைய படை அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியலாம், சில நேரத்தில் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் வீரர்களுடைய பணி ஒன்று தான். இன்னும் சொல்ல போனால் படை அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா வீரர்களுக்கு இன்னும் அதிகமான வேலை இருக்கு. எப்போ வந்து வீரர்கள் கம்மியாக இருக்கிறாங்களோ அப்போ இன்னும் அதிகமாக வேலை இருக்குன்னு அர்த்தம். கிருஷ்ணர் நமக்கு அதிகமாக சேவை கொடுக்குறாங்கன்னு நம்ம நினச்சி இன்னும் அதிகமாக நம்ம வந்து போரில் முனைப்போடு செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஐயோ நம்மளுடைய படை கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுதே, கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம மாயிட்ட சரணடைஞ்சா நம்மளை போல ஒரு முட்டாள் யாருமே இருக்க மாட்டான். இது கிருஷ்ணருடைய படை, இந்த படை என்றைக்கும் தோற்காது. சைத்தன்ய மகாபிரபுவினுடைய படை, இது என்றைக்கும் தோற்காது. சில நேரத்தில் சில காலகட்டத்தில் ஏதோ நமக்கு அப்படி மறைகிற மாதிரி தெரியலாம், ஆனால் நம்ம அதை வந்து எடுத்துக்கூடாது. கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா வேலை செய்யணும் நம்ம அதிகமாக, அவ்வளோதான், அதுதான் அதுக்கு தீர்வு. அதுக்கு பல காரணங்கள், நம்ம எவ்வளவோ காரணத்தை இது காரணம் அது காரணம் சொல்லி 1000 காரணத்தை சொல்லிட்டு நம்ம சும்மா இருக்கிறது கிடையாது. காரணத்தை பேசி நேரத்தை வீணடிக்கிறது பதில செய்ய வேண்டிய வேலையை செஞ்சோம்னா வேலை நடக்கும். அதுக்காக காரணத்தை பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்ல, காரணத்தை பார்த்து அது மூலமா நம்மளை திருத்திக்கிறதுக்கு பார்க்கணும், நம்ம அது மாதிரி தவறுகளை செய்யாம இருக்கிறதுக்கு பார்க்கணும். பிரபுபாத் சொல்வார், நீ வந்து மாயைக்கு எதிராக போர் தொடுக்கிற அப்படின்னா எல்லா இடங்களையும் அந்த எந்த முனையில் இருந்து தாக்குனா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நீ வந்து போர் தொடுக்கணும். சும்மா ஏன்னா சண்டை போகிறோம்னு சொல்லி ஜுபு ஜுபுனு போயிட்டு சும்மா போய் சண்டை போகிறது கிடையாது. சண்டை அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வியூகம் அமைக்கணும், அந்த வியூகம் அமைச்சு சண்டை போடணும். சில நேரங்களில் சில போர் வீரர்கள் வந்து மரணம் அடைஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய வியூகம் வந்து தப்பாக இருந்திருக்கும், அவங்க சில வியூகத்தில் வந்து கோட்டை விட்டுருப்பாங்க, அதை பார்த்து அவங்க இந்த வியூகத்தை இந்த இடத்துல தவறாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம சரியான வியூகம் அமைச்சு நம்ம வந்து தாக்கணும், அது நம்மளுடைய பணி. அதில் சில விஷயங்களை வச்சு நம்ம பாடம் கற்றுக்கணும், ஆனால் அதே சமயத்தில் வந்து நம்ம படை வீரர்கள் நம்ம போர் இருக்கு இது எல்லாமே வந்து என்றும் இருக்கக்கூடியது தான், இது மாறக்கூடிய விஷயம் கிடையாது. பிரபுபாதர் சொன்ன விஷயங்களை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம படை வீரர்களாக செயல்படுவோம். பக்திவினோத் தாக்கூர் வந்து பிரச்சாரம் பண்ணார், அவ்வளோ கஷ்டப்பட்டு பல விஷயங்களை நிலைநாட்டினார், ரொம்ப கஷ்டப்பட்டு நிலைநாட்டினார். பக்திவினோத் தாக்கூர் பிரச்சாரம் அவர் ஆரம்பித்த நேரத்தில் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய நிலை ரொம்ப கேவலமாக இருந்தது. அவர் எவ்வளோ ஆயிரக்கணக்கான பக்தர்களை உருவாக்கினார் ஆனால் கிடையாது. அதுக்காக அவர் வந்து இவ்வளோ இந்த வேலைக்கே அவர் ஆன்மீக உலகத்திலேருந்து வரணும், ஆமா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட சேவை இருக்கு. வெளிப்புறமா நிறைய செஞ்சாதான் பெருசு அப்படின்னு அர்த்தம் கிடையாது, அது அவசியம் இல்லை. நம்மளோட பணி என்ன சூழ்நிலையோ அதுக்கு தகுந்த மாதிரி தொடர்ந்து சண்டை போட்டுருக்கணும். நம்ம வந்து ஒரு சிலர் காலாட்படை வீரர்களாக இருக்கலாம், ஒரு சிலர் குதிரைப்படை வீரர்களாக இருக்கலாம், ஒரு சிலர் யானைப்படை வீரர்களாக இருக்கலாம், ஒரு சிலர் தேர்ப்படை வீரர்களாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் தொடர்ந்து அவங்கவுங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி சண்டை போட்டுருக்கோம். மிக்சர் ஆஃப் மெனி திங்ஸ். இன்னும் இப்போ இஸ்கான்ல வந்து முன்ன இருந்த சூழ்நிலைக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு கிருஷ்ணருடைய ஏற்பாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதனால நம்ம விட்டு கொடுக்குறோமா அப்படின்னு கிடையாது. ஒரு விதத்தில் எல்லாமே கிருஷ்ணருடைய ஏற்பாடு தான். ஆனால் அதே சமயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கடமையை நம்ம உணர்ந்து நம்ம அதை சரிவர செஞ்சு தவற திருத்திக்கணும். அது இருக்கு ஒரு விதத்தில். ஆமாம், கிருஷ்ணருடைய ஏற்பாடு தான். ஏன் வந்து எது வம்சத்தினர் எல்லாரும் கிருஷ்ணர் போகிறதுக்கு முன்னாடி ஏன் எது வம்சத்தினர் எல்லாரும் ஒவ்வொருத்தர் அடிச்சுட்டு செத்து போனாங்க? கிருஷ்ணருடைய ஏற்பாடு. ஏன் பக்தி சான்சர் ஸ்டாக்கூர் இருந்தபோது கௌடி மடம் அவ்வளோ செல்வ செழிப்போடு இருந்தது, அவர் போனதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு மடமே ஏறக்குறை இழுத்து மூண்ட மாதிரி ஆகிப்போச்சு? ஏன்? பல காரணங்கள் சொல்லலாம். ஒரு பக்தர் இந்த மாதிரி பண்ணார், இவங்க அந்த மாதிரி பண்ணாங்க, இந்த மாதிரி ஆச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அரசியல் பண்ணாங்க, எல்லாம் சொல்லலாம். ஆனால் இறுதியில் பார்த்தோம்னா கிருஷ்ணருடைய ஏற்பாடு. எல்லாமே கிருஷ்ணருடைய ஏற்பாடு தானே. அப்போ எக்கேடு கெட்டு போனா என்ன, நான் இருக்கிறது இருக்கலாம் அப்படின்னு, அது கிடையாது. அது பக்தனுடைய மனப்பான்மை கிடையாது. அது கிடையாது பக்தனுடைய மனப்பான்மை. பக்தன் அப்படி நினைச்சான்னா அவன் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லையா, எல்லாமே கிருஷ்ணரோட ஏற்பாடுன்னு சும்மா உட்காந்துட்டு இருக்கலாமே. எல்லாமே கிருஷ்ணரோட ஏற்பாடு, அதுல நீ கருவியா செயல்படு. குருக்ஷேத்திர போர் அப்படிங்கிறது கிருஷ்ணரோட ஏற்பாடு தான். அதுல துரியோதனன் வந்து அவனும் கருவியா செயல்பட்டான் கிருஷ்ணருடைய ஏற்பாட்டில், அர்ஜுனனும் கருவியா செயல்பட்டான். ஆனா அர்ஜுனன் கருவியா செயல்பட்டது போற்றத்தக்கது, துரியோதனன் கருவியா செயல்பட்டது இகழத்தக்கது. சோ நம்ம வந்து கிருஷ்ண பக்தி இயக்கத்துல இந்த கிருஷ்ணருடைய ஏற்பாட்டில் புகழத்தக்க விதத்துல நம்ம வந்து கருவியா செயல்படுவோம், இகழத்தக்க விதத்துல கருவியா செயல்பட வேண்டாம். ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய்.